நாம் தொடர்ந்து இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். கடந்த தியானத்திலே மத்தேயு 22 1-14 வசனங்கள் வரை பார்த்தோம். கல்யாண வஸ்திரம் இல்லாத மனுஷன் தூக்கி எறியப்பட்டான். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு ஒரே வழி கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொள்வது மாத்திரமே என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நாம் மன்னிக்கப்படவும் வேண்டும், நீதிமான்களாக்கப்படவும் வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பார்க்காமல் இருக்கிறார்கள். மன்னிப்பு என்பது வரும் பொழுது பழைய பாவம் எல்லாம் கிறிஸ்து மறித்த பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது. ஆனால் தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு எனக்கு இன்னும் என்னுடைய பாவமான சுவாபம் கிறிஸ்துவின் நீதியினால் மூடப்பட வேண்டும். அது கிறிஸ்துவினுடைய நீதி என்னுடைய கணக்கிலே போடப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியினால் உடுத்து வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதியோடு நான் அவருக்கு முன்பாய் நிற்கிறேன். இதுதான் கிறிஸ்துக்குள்ளாய் கிறிஸ்து என்றே இருக்கிறார். கிறிஸ்து என்னுடைய நீதி என்ற அர்த்தம். இது நம்முடைய பெருமையை தாழ்த்துகிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்து மாத்திரமே நம்மளுடைய நீதியாய் இருக்கிறார். என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் பரலோகத்திலேயும் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாய் என்னுடைய நீதியை வைத்து நிற்க முடியாது. தேவன் அவருடைய நீதியை கொஞ்சம் கொஞ்சமா என்னிலே கொடுக்கிறார். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது தொடர்ந்து நடக்கிற நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். ஆனால் தேவனுக்கு முன்பாய் கிறிஸ்துவனுடைய நீதியை வைத்தே நிற்க முடியும். நம்மளுடைய சொந்த நீதி அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் நீதி நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, நம்முடைய சித்தத்தை மறுதளிக்கும் பொழுது, நம்மளுடைய நீதி இங்கே சொல்லப்படுகிறபடி வெளிப்படுத்தல் 19:8 நம்மளுடைய நீதி ஒரு காலத்திலே அழுக்கான கந்தையாயிருந்த நீதி இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே. இப்பொழுது கடைசி நாளிலே கல்யாண வஸ்திரமாய் மாறுகிறது. இதுதான் மனுஷீக நீதி, கிறிஸ்துவனுடைய நீதி. நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தாவியின் வல்லமையினால் தேவனுடைய சுவாபத்தில் பங்கு கொண்டு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு நீதியை கொண்டு வர முடியும் என்பதை காண்பிக்கிறது. அற்புதமான சத்தியம். கிறிஸ்து வரும்பொழுது அந்த நீதியோடு நாம் நிற்க முடியும். இதை நீங்கள் படித்து நீங்கள் தரவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாய் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாய் நான் செய்த காரியத்தின் நிமித்தமாய் சாதித்த காரியத்தின் நிமித்தமாய் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவன் எல்லாரையும் அழைக்கிறார், அநேகரை அழைக்கிறார். ஆனால் வெகு சிலரே கிறிஸ்து கொடுக்கிற நீதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் நீதியிலே மாத்திரம் நிற்பதற்கு சிலரே ஆயத்தமாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் நீதியிலே நாம் இருக்கிறோமா, அல்லது ரகசியமாய் நம்மளுடைய சொந்த நீதியை நம்புகிறோமா என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? மிகவும் சுலபம். மற்றவர்களை தரக்குறைவாய் பார்க்கிறீர்களா? மற்ற விசுவாசிகளை பார்த்து அவர்களை காட்டிலும் நான் தேவனால் அதிகமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன், ஏனென்றால் நான் இன்னும் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் அவ்வளவு மோசமான பாவம் செய்யவில்லை என்று எண்ணுகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய சுய நீதியிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். எப்படியா எண்ணி பாருங்கள். பிச்சைக்காரர்கள் வித்தியாசமான அசுத்தமான காடையோடு வந்தார்கள். அவர்களுடைய அசுத்த அளவு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் கல்யாண வஸ்திரம் போட்ட பொழுது எல்லாம் சமமாக இருந்தார்கள். மத்தேயு 22:3-14 வரை அதுதான் வாசிக்கிறோம். இலவசமாய் கொடுக்கப்பட்ட கல்யாண வஸ்திரம் அவர்களுடைய அழுக்கான வஸ்திரத்தை மூடும்படியாக கொடுக்கப்பட்டது. அதை போடும் பொழுது அடியில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. வெளியே பார்க்கும்போது எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். 50 விசுவாசியா இருந்தவனும் இந்த நாளிலே தேவனிடத்திலே வந்தவரும் ரெண்டு பேரும் ஒரே விதத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். 50 கல்யாண மேஞ்சையிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? அவர் வெள்ளை அங்கி போட்டிருப்பதினால். இந்த நாளிலே வந்தவரும் அவருடைய வெள்ளை அங்கியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இதற்கு ஒப்பனையாய் ரோமே இருக்கிறது. தோட்டத்திற்கு வேலை செய்ய வந்தவர்கள் மத்தேயு 20:12 கடைசியாய் வந்தவர்களையும் எங்களையும் சமமாக்கினீரே, அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது பிடிப்பதில்லை. தங்களுக்கு மற்றவர்கள் சமமாய் இருப்பதை பார்த்து, ஓ இவர்கள் எங்களை காட்டிலும் இளையவர்கள் என்று எண்ணுகிறார்கள். கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற பெரிதான பாவம். அநேக சபையிலே அநேகர் நான் இங்கே மூத்த ஊழியன் என்று எண்ணுகிறார்கள், எனக்கு மதிப்பு வேண்டும். இந்த சீனியாரிட்டி எல்லாம் அரசாங்க வேலையிலே வருகிறது, ஆனால் சபையிலே அல்ல. யார் ஆவிக்குரியவர் என்றே காரியம் சபையிலே, யார் நிறைய நாட்கள் சபையிலே இருந்தார்கள் என்பது அல்ல. யார் இந்த சத்தியத்திலே ஸ்திரப்பட்டவர்கள், யார் ஆவிக்குரியவர்கள், இதுதான் பரீட்சை. இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவேதான் அநேகர் அழைக்கப்பட்டார்கள், வெகு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே தாழ்மைதான் இங்கே காணப்படுகிற பெரிய ரகசியம். 15வது வசனம், பரிசேயர்கள் சென்று எப்படி இவரை பிடிக்கலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். மறுபடியும் இதையே நாம் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷத்திலே இந்த மதவாத ஜனங்கள் எப்பொழுதுமே இயேசுவை எப்படி பிடிக்கலாம், அவர் சொன்ன வார்த்தையை வைத்து பிடிக்கலாமா, அவர் சொன்ன வாக்கியத்தை வைத்து தவறு கண்டுபிடிக்கலாமா, இது எப்படி இருக்கிறதால் அநேக மதவாதிகள் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற பிரசங்கியார்களை பிடிப்பதில்லை. கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுகிற சபையை பார்த்து அவர்கள் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி எப்படியாவது அகப்படுவார்களா என்று வகை தெரிந்தார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஊழியர்கள் அப்படி அகப்பட அனுமதிப்பதில்லை. ஆகவே சீஷர்களை அனுப்பினார்கள், ஏரோதியர்களோடு சேர்த்து அனுப்பினார்கள். அவரை எப்படியாவது அகப்பட வேண்டும் என்று பிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அரசாங்கத்தினுடைய கோபம் இங்கே வர முடியுமா என்று பார்த்தார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் மேல் முயற்சி செய்கிற காரியம் இது. அரசாங்கமே இவர்களுக்கு எதிராய் பேசும் என்றால் நமக்கு இது பிடிக்காத ஒரு கூட்டம். நாம் ஒன்றும் செய்யவில்லை, அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். ஆகவே அரசாங்கத்தை எதிராக திருப்ப முயற்சிக்கிறார்கள். ஆகவே ரகசியமாய் வந்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் வரியை குறித்து. எப்பொழுதும் போல அவரை மாயமாலமாய் புகழ்ந்து பேசினார்கள். போதகரே நீ சத்தியமுள்ளவர் என்றும், மத்தேயு 22:16, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும், நீர் முகதாட்சின்யம் இல்லாதவர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். இப்படி யாராவது பேசினால் அவர்கள் தான் உங்களுக்கு சத்துருக்கள். உங்களை புகழ்ந்து பேசுகிறவர்கள், நீங்கள் பெரிய தேவ மனுஷன் என்றெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள். தேவனே போதகரே நீ சத்தியமுள்ளவர், தேவ மார்க்கத்தை சத்தியமாய் பேசுகிறீர், நீ யாருக்கும் பச்சைவாதம் காண்பிக்கிறவர் அல்ல. இது நிமித்தமாய் நிலத்தை சரி செய்து தேவனிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். இயேசு அதை பார்க்க முடிந்தது, இவர்களுடைய புகழ்ச்சியை பார்க்க முடிந்தது. இல்லை என்றால் நாம் அப்படி இல்லை என்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். கேட்க வந்த காரியம் என்ன, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? ஏன் அவரை புகழ்ந்து பேசினார்கள்? எப்படியாவது இயேசு இதற்கு பதில் சொல்லும்படி மதீனமான பதில் கொடுப்பாரா என்று பார்த்து வந்தார்கள். ஆனால் மனுஷனுடைய புகழ்ச்சியிலே தேவன் விருப்பம் இல்லாதவராயிருந்தார். இந்த புகழ்ச்சி இதற்கெல்லாம் அவர் மேலானவர். உண்மையான அது துதியாயிருந்தாலும் புகழ்ச்சியா இருந்தாலும் அது அவரை பாதிக்காது என்பதை அறியாமல் இருந்தார்கள். இப்படிதான் நாம் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. மனுஷனுடைய அபிப்பிராயத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன காரியத்திற்கு நன்றி செலுத்துவோம், நீங்கள் அமைதியாக இருப்போம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை மெச்சிக்கொள்வது பாராட்டுவது நல்லதுதான். உண்மையான தேவனுடைய ஊழியரை பாராட்டுவது நல்லது, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது நம்முடைய தலைக்கு போய்விடக்கூடாது. அந்த மகிமையை தேவனுக்கு கொடுத்து விட்டு தேவனே மகிமை முக்கியது என்று நாம் கடந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா என்று கேட்டார்கள். அவர் எது சொன்னாலும் பிடிக்கப்படுவார், இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் பிடித்துவிடும். வரி பணம் செலுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு நீர் யார் என்று பிடித்து விடுவார்கள். ஆம் என்று சொன்னால் ஓ ரோமர் கூலியும் செய்ய சொல்லுகிறாரே என்று யூதர்கள் கோபப்படுவார்கள். ஏதாவது ஒரு கூட்டத்தாரை இவருக்கு விரோதமாய் மாற்ற வேண்டும் என்று அரசியல் பண்ணினார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, அதை பார்த்தீர்களா, அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து அங்கே ஒரு துர்க்குணம் இருந்தது. ஜனங்கள் நீர் சத்தியம் உள்ளவர், தேவனுடைய வழியை பிரசங்கிக்கிறீர், நீர் பாரபட்சம் இல்லாதவர் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு துர்க்குணம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட வாக்கியங்களில் துர்க்குணம் இருக்கிறதை பார்க்க முடியுதா? இயேசு பகுத்தறிவுள்ளவராய் இருந்தார். ஆகவேதான் நமக்கும் பகுத்தறிவு தேவை. அவர்களுடைய துர்க்கணத்தை அவர் அறிந்து அவர் என்ன சொன்னார், மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நேரடியாக பேசினார். அங்கே கேள்வி எல்லாம் இல்லை. வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். தோ என்று சொன்னார்கள், இதுதான் நாங்கள் வரி பணமாய் செலுத்துகிறோம். இந்த ரூபமும் மேலெடுத்தும் யாருடையது என்றார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அரசாங்கம் அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் ராயருக்குரியதை ராயர் கொடுங்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் பிடிக்கவில்லை, ஏனென்றால் தேவனுடைய தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் தேவனுக்குரியது எது ராயக்குரியது என்று தீர்மானங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் தேவனை சார்ந்து கொள்வோமானால், தேவனே பிதாவே நான் பூமியிலே இயேசு வாழ்ந்தது போல வாழ விரும்புகிறேன், ஏற்ற காலத்திலே எல்லா நேரத்துக்கும் வார்த்தை வேண்டும் என்று நீங்கள் செபித்தால், இயேசு நாமத்தினாலே சொல்லட்டும், உங்களுக்கும் பிதாவானவர் இதே திறனை கொடுப்பார். இப்படிப்பட்ட விதத்திலே பதில் அளிக்கும் திறனை கொடுப்பார். கடினமான கேள்விகளை ஜனங்கள் கேட்கிறார்கள், இயேசு கொடுத்த அதே திறனை உங்களுக்கும் பிதா கொடுப்பார். ஒரு வாக்குத்தத்தை லூக்கா 21 அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கட்டும். லூக்கா 21:15 லூக்கா 21:15 நாம் வாசிக்கிறோம். தேவன் சொன்னார், உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் எதிர் பேசும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உனக்கு ஞானத்தையும் வாக்கையும் உங்கள் விரோதிகள் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாதபடி கொடுப்பேன். அநேக தடவை இந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேறும்படி ஜெபித்திருக்கிறேன். தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வாக்கை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய வாயை அடைக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். தேவன் மறுபடியும் இதை செய்திருக்கிறார். இதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் கிடைக்காது. ஏன் இல்லை? நீங்கள் கேட்கவில்லை. ஞானத்திடத்தில் வேண்டும் என்று கேட்க வேண்டும். கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கேட்டீர்கள், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எவ்வளவு ஞானம் வேண்டுமானாலும் அதை உங்களுக்கு கொடுப்பார். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் கேட்டு விசுவாசிக்கவில்லையா? அந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாமல் இருக்கிறவன். நம்மளுடைய விசுவாசத்தின்படி தேவன் நமக்கு பதில் அளிக்கிறார். யாராவது ஜனங்கள் நம்மை பிடிக்க விரும்புகிறார்களா, நம்மை தள்ளிவிட விரும்புகிறார்களா? நாம் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஒரு கூட்டத்திலே நான் இருந்தது ஞாபகம் இருக்கிறது. அமெரிக்காவில் இருந்தேன். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் மீசை வைத்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள். எல்லா மனுஷனுக்கும் நீண்ட தாடி இருக்க வேண்டும். அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நான் சொன்னேன். எல்லாரும் இந்த காரியத்தை கொடுத்து அவர்களுடைய கன்விக்ஷன் வைத்திருக்கலாம். அங்கே கான்ஃபரன்ஸ்ல பேசிக் கொண்டிருந்தேன். எல்லாரும் தாடி வைத்திருந்தார்கள். சாப்பிடும் பொழுது நான் மாத்திரம்தான் தாடி இல்லாதவனா இருந்தேன். அதை பிடிக்காத ஒருவர், காலையிலே பேசின காரியத்தை பிடிக்காத ஒரு நபர், அவர்கள் விசுவாசித்த நம்பின உபதேசத்துக்கு விரோதமானது. ஆகவே மற்றொரு மத்தியிலே என்னை சிறுமைப்படுத்தும்படி ஒரு மனுஷன் தீர்மானித்து நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் இப்படி கேட்டார். எல்லாரும் கேட்கும்படி இப்படி கேட்டார், உங்கள் முகத்திலே முடி கொடுத்து தேவன் தவறு செய்தாரா, அல்லது நீங்கள் ஷேவ் பண்ணி தவறு செய்து விட்டீர்களா என்று கேட்டார். உடனடியாய் உள்ளே நான், ஆண்டவரே இதற்கு பதில் தாரும், ஞானத்தை தாரும், வாக்கை தாரும் என்று ஜெபித்தேன். உடனடியாய் தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். நான் அவரிடத்துல சொன்னேன், சகோதரரே நகத்தை கொடுத்து தேவன் தவறு செய்தாரா, அல்லது நகத்தை வெட்டி நீங்கள் தவறு செய்தீர்களா என்று கேட்டேன். ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியா இருந்தார். மதீனமான கேள்வியை கேட்டார். நானும் ஒரு மதீனமான பதிலை கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அநேக சூழ்நிலைகளிலே தேவன் இப்படியாய் சரியான பதிலை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அதற்காக கேட்டார்கள். நான் தேவனிடத்தில் கேட்டேன், தேவன் பதிலை கொடுத்தார். நீங்களும் அப்படி செய்ய உற்சாகப்படுத்துகிறேன். அவருக்கு விரோதமாய் திரும்பின பொழுது நான் உடனடியாக தலைப்பை மாற்றி வேறே காரியத்தை பேச ஆரம்பித்தேன். அவர் தவறாய் எண்ணிவிடக்கூடாது, ஒரு நண்பராய் அவரை இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி சுமூகமாய் சூழ்நிலை உருவாக்கும்படி நான் வேறே தலைப்பை பேச ஆரம்பித்தேன். அந்த சாட்சியிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களுக்கு ஞானத்தை தர முடியும். எல்லா சூழ்நிலைக்கு தேவையான ஞானம், ஜனங்கள் உங்களையும் எப்படி பிடிக்கலாம் என்ற வகை தேடும்பொழுது தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை பார்த்து ஆச்சரியமடைந்து அவர்கள் கலைந்து போனார்கள். சதுசேயரும் பரிசேயரும் இயேசு பின்பாக எப்பொழுதுமே இருந்தார்கள். சதுசேயர் வந்து இயேசுவை பிடிக்கலாம் என்று வந்தார்கள். சதுசேயர் உயிர் தெளிதல் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் சரியான உபதேசத்தை விசுவாசிப்பவர்கள். அவர்கள் எல்லா சட்டத்திட்டத்தையும் விசுவாசிப்பார்கள். சதுசேயர்கள் விடுதலையாய் சுயாதனமாய் இருக்கிறவர்கள், சுயாதன கிறிஸ்தவர்கள் போல அற்புதங்களை விசுவாசிப்பதில்லை. அதே போல இருக்கிறவர்கள் சதுசேயர்கள். சதுசேயர் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து போதுகிறேன், மோசேயை சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷன் மறைக்கும் பொழுது பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அந்த மனைவியை உன்னுடைய சகோதரன் விவாகம் பண்ணி சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. இந்த ஒரு கற்பனையே பண்ண முடியாத ஒரு கதையை அவரிடத்துல சொல்கிறார்கள். ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு விட்டு போனான். அப்படியே இரண்டு மூன்றும் சகோதரர் முதல் ஏழு பேரும் மறித்தார்கள். இது கண்டிப்பாய் கட்டுக்கதையாக தான் இருக்க வேண்டும். ஆனால் உண்மையான சம்பவத்தை போல இயேசு இடத்துல கேட்டார்கள். அந்த ஸ்திரீயும் மறித்தாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பார், ஏனென்றால் எல்லோரிடத்திலும் அவள் விவாகம் பண்ணியிருந்தாளே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் இருக்கிறீர்கள், தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். வேத வாக்கியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய வல்லமையும் புரிந்து கொள்ளவில்லை. அழகான வசனம் மத்தேயு 22:29 வசனம். இயேசு அவருடைய பதிலை பார்ப்பதற்கு முன்பாய் இயேசு அவர்களை கணிந்து கொண்டதை பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை என்ன? நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் அறியவில்லை, அவருடைய வல்லமையும் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு தேவையான ரெண்டு காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் சர்வ வல்லமை தேவை. ஒன்று போதாது. ஒரு இன்ஜின் இருக்கிறது, ட்ரெயின்ல ஒரு இன்ஜின், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டுமா? ரெண்டு வேண்டும். முதலாவதாக ட்ரெயின் வேணும், இன்னொன்னு அதற்கான உந்து சக்தி வேண்டும். ஒன்று மாத்திரம் இருந்தால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகாது. எது மிகவும் முக்கியம், அந்த ட்ரெயின் வண்டியா அல்லது அதற்கு கொடுக்கக்கூடிய சக்தியா? அந்த காலகட்டத்திலே நீராவி இன்ஜின் இருந்தது. இப்பொழுது எது முக்கியம்? இரண்டுமே வேண்டும். கிறிஸ்தவத்திலே சில சமயங்களிலே நாம் இப்படியாய் பார்க்கிறோம். சில கூட்டம் அவர்கள் ரயில் வண்டியிலே கவனம் செலுத்துகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கவனம் செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ரயில் பெட்டியை சுத்தம் செய்கிறார்கள், அதை பாலிஷ் பண்ணுகிறார்கள். ஆனால் இன்ஜின் ஓடுவதில்லை, ஏனென்றால் அங்கே நீராவி இல்லை. இன்னொரு கூட்டம் இன்னொரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், நீராவி தான் முக்கியம். ஆகவே எப்பொழுதுமே நீராவிக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ரயில் பெட்டி முக்கியமில்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் அங்கேயும் எங்கேயும் போய் அவர்களுடைய ரயில் தண்டவாளத்தை விட்டு கீழே போகிறது, கடைசியாக மாட்டிக்கொள்கிறார்கள். இன்னொரு கூட்டம் நின்ற இடத்திலே நிற்கிறது. ஏன்? அவரிடத்திலே சக்தி இல்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் நீராவி இருக்கிறது, நீராவி சக்தி இருக்கிறது. ஆனால் அவர்கள் வழிவிலகி போய்விட்டார்கள். இரண்டு பேரும் முன்னே போனாமல் சத்தத்தை மாத்திரம் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, பரிசுத்தவான்களாய் மாறவில்லை, தேவனை குறித்து புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவர்கள் ஏதோ விசில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் ரயில் பெட்டியை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுத்தம் செய்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவமா? இரண்டும், இரண்டில் ஒன்று அல்ல, இரண்டும் கிறிஸ்தவம். வேத வாக்கியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அற்புதமான வசனம். தேவனுடைய வார்த்தையும் தேவை, பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தேவை. சத்ருவானவன் எதையாவது ஒன்றிலே நாம் கவனம் செலுத்தும்படி விரும்புகிறான். தேவன் நாம் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் இழந்துவிட வாய்ப்பு உண்டு. பின்பாக அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலிலே திருமணம் இல்லை. அவர்களுக்கு அங்கே பரலோகத்திலே தூதர்களைப் போல இருக்கிறார்கள், அங்கே திருமணம் இல்லை, உறவு, பாலியல் உறவு இல்லை, திருமணம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. உங்களுக்கு தெரியாதா தேவன் இப்படியாய் பேசிக்கிறாரா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் மரித்தோரின் தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களின் தேவன், ஜீவனுள்ளோரின் தேவன், உயிரோடு இருக்கிறவருடைய தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறார்கள், சரீரத்திலே இல்ல, அவருடைய ஆவி இருக்கிறது. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதயத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லா காரியத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் தியானித்தமே அதிலே 21வது வசனம், ராயர்க்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்த பதில், அதிலே பதிலை காட்டிலும் அவர்களை அமைதிப்படுத்துகிற பதிலை காட்டிலும் பெரிய ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடு என்ன? தேவனுக்கு நாம் கொடுப்பதற்கு முன்பாக ராயர்க்குரியதை ராயர் கொடுக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு இடத்திலிருந்து பணத்தை கடன் வாங்கி இருக்கிறீர்கள். ராயர் என்பதை ஒரு மனுஷனாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும். அவருக்கு பணத்தை கொடுக்கவில்லை. தேவன் சொல்கிறார், அந்த பணத்தை வைத்து காணிக்கப்பட்டில்லை பணத்தை போடாதே. ஏனென்றால் அவருடைய பணத்தை ஏன் காணிக்கப்பட்டில்லை போடாதே? நேர்மையாய் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அந்த பணம் எனக்கு தேவையில்லை. அந்த அவருடைய பணம் அது. அவருடைய பணத்தை அவரிடத்துல கொடு. உன்னுடையதை எனக்கு கொடு. நீ பணத்தை போட வேண்டுமா? உன் பணத்தை போடு, அவருடைய பணத்தை அல்ல. இதை புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் கடனில் இருக்கும் பொழுது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை மற்றவருடைய பணம். மாதந்தோறும் வீட்டுக்காக இஎம்ஐ கொடுத்து செலுத்துகிறீர்கள், அதை குறித்து நான் பேசவில்லை. மாதந்தோறும் ஒரு பணத்தை கொடுக்கிறீர்கள், மற்ற பணம் தேவனுடையது, அதை உங்களுடையது, அதிலிருந்து தேவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் மனுஷத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கிறீர்கள். இல்லை என்றால் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் ஏமாத்திருக்கிறீர்கள். ராயனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டாம். தேவன் சொன்னார், முதலாவது ராயனை வையுங்கள், மனுஷனை வையுங்கள், பின்பு தேவனுக்கு செலுத்துங்கள். அதன் அர்த்தம் என்ன? வேறொருடைய பணத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டாம். இது ஒரு எளிய கோட்பாடு. இதை எப்பொழுதுமே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருடைய பணம் தேவனுக்கு தேவையில்லை. ஆகவேதான் கடலிலிருந்து விடுதலை பெறுவது மிகவும் முக்கியம். அதே போலதான் இங்கேயும் தேவன் சொல்கிறார், வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமையும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கொடுத்த பதிலே ஒரு ஆழம் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை தியானித்தால் ஒரு அர்த்தத்தை காட்டிலும் அதிகமான அர்த்தம் உண்டு. நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். பரிசேயர்கள் இதை கேட்ட பொழுது, சதுசேயரை அமைதிப்படுத்துவதை கேட்ட பொழுது, இப்படியாவது இவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூடியிருந்தார்கள். பரிசேயர்கள் அமைதியானார்கள், சதுசேயர் அமைதியானார்கள். இப்படி வேறு யாராவது வைத்து பிடிக்கலாம் என்று எண்ணினார்கள். 35 அவர்களில் நியாயஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும் முடியும். உண்மையாலுமே ஆழமாய் சட்டத்திட்டங்களை படைத்த மனுஷன். போதுகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். யூதர்களுக்கு என்ன பெரிய கற்பனை தெரியுமா? ஓய்வு நாளை கடைபிடிப்பது. அர்த்தம் என்ன? ஓய்வு நாளிலே யாரையும் சுகமாக்க கூடாது, படுக்கையில வந்தவரை எழுப்பக்கூடாது. ஓய்வு நாளிலே எங்கேயாவது ஒரு ஆடு குளிர் இருந்தால் அதை தூக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஓய்வு நாளா, வேறொரு காரியமா? இயேசு சொன்னார், கற்பனையில் பெரியான கற்பனை, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் வலதோடும் அன்பு கூறு. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பன இரண்டாம் கற்பனை, உன்னிடத்திலையும் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறு. இரண்டு சிலுவையில் உள்ள இரண்டு பலகை கொப்பாய் இருக்கிறது. இதை நாம் பிரிக்க முடியாது. தேவனை மாத்திரம் நேசிப்பதல்ல, மனுஷர்களை மாத்திரம் நேசிப்பதல்ல, மனுஷர்களை முதலாவது நேசிப்பதும் அல்ல. சமூக சேவை செய்கிறவர்கள் முக்கியமான வேலை என்ன? மனுஷர்களை நேசிப்பது என்று எண்ணுகிறார்கள். போய் தேவாலயத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் தேவனை மாத்திரம் நேசிப்பேன் என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறு. தேவனை முதலாவது நேசித்து அடுத்தது மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதுல எல்லா தேவனுடைய பிரமாணங்களும் அடங்கும். வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியமும் இரண்டே கற்பனையில் அடங்கும். இரண்டே கற்பனையிலே ரத்தன சுருக்கமாய் சொல்ல முடியும். தேவனாகி கர்த்தரை முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. மற்ற ஒன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, முழு இதயத்தோடும். ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கொடுக்கிறது என்றால் என்ன? என் மனதிலே தேவனை நேசிக்க வேண்டும். என் மனதும் மிக முக்கியம்தான். இருதயத்தோடு நான் ஆத்மாவோடும் நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தையும் அவரிடத்திலே ஊற்ற வேண்டும். என்னை நேசித்தால் கற்பனைகளை கைக்கொள். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதுதான் தேவனை நேசிப்பதனுடைய அர்த்தம். அப்படியாக நான் தேவனை நேசிப்பேன்னால் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பேன். தேவனை நேசிக்கிறேன், மற்ற விசுவாசிகளை நேசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் பொய்யே என்று யோவான் சொல்கிறார். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். நாம் தொடர்ந்து அடுத்த தடவை தியானிப்போம்.